செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் முனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். பெரியாரை பழையாமை அதிகாரத்திலிருந்து வருகின்ற முதல் குறள், ஆற்றுவார் ஆற்றல் நிகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. சிறந்த ஆற்றல் மிக்கவர்களின் ஆற்றலை இகழாதிருத்தலே ஒருவர் தமக்கு தீமை வராமல் காத்து கொள்ளும் நெறியாகும். அது தம்மை காக்கக்கூடிய காவல்கள் எல்லாவற்றிலெல்லாம் தலை சிறந்த ஒன்றாக விளங்கக்கூடியதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராயிடும்பை தரும். ஆற்றல் மிகுந்த பெரியோர்களை நன்கு போற்றி மதிக்காமல் ஒருவர் நடந்து கொள்வாரே ஆனால் அப்பெரியோரால் அவருக்கு நீங்காத துன்பங்கள் ஏற்படும் என்பது உறுதி என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். தமிழ் சினிமாவை வரிகளால் கண்ணதாசனும் இசையால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் அரை நூற்றாண்டு காலம் ஆண்டார்கள். ஆனால் காலம் காட்டிய அதிசயம் என்ன தெரியுமா? இரண்டு பேரும் ஒரே நாளில் June 24 ஒரு வருட இடைவெளியில் பிறந்தார்கள். இசை பின்புலம் இல்லாத எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலும், 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த கண்ணதாசன் எழுத்து துறையிலும் சாதித்தது வெறும் சாதனை அல்ல, பெரும் வரலாறு. இரட்டை குழல் துப்பாக்கின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு துப்பாக்கிக்கே வீரியம் அதிகம். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தமிழ் சினிமாவை 50 வருஷங்கள் ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்ம பாடல்கள் நம்ம நினைவுல இருக்குன்னா இவருடைய இசையமைப்பிலும் எழுத்திலும் வெளிவந்த பாடல்கள் தான். இன்னைக்கு தெரியாத தகவல் சொல்ல போற படம் வந்து காதல் மன்னன், பாடல் மெட்டு தேடி தவிக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல்ல MSV அவர்கள் நடிச்சிருப்பாங்க. MSV பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா ஹார்மோனியத்துக்கு அடுத்தபடியா தபேலா. இது ரெண்டை மட்டுமே வச்சு அவர் எக்கச்சக்கமான பாடல்கள் பண்ணிடுவாரு. அதுக்கும் அடுத்தபடியா அவருடைய பாடல்கள்ல விசிலுக்கு தனி ஆவர்த்தனமே உண்டு அவருடைய பாடல்கள்ல. இந்த பாடல்ல ஆரம்பிக்கும் போதே பாடல் விசில் ஆரம்பிக்கும். அந்த விசில் சத்தத்தை கொடுத்தது MSV. இந்த படம் காதல் மன்னன், படத்திற்கு இசையமைத்தவர் பரத்வாஜ் அவர்கள். ஆனா இதுல இந்த பாடலை பாடியவர் MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல் முழுவதுமே MSVனுடைய குறும்பு கூத்தாடும். ஒரு காதலிக்க சொல்லி கொடுக்கிற ஒரு இளைஞனுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் மாதிரியான பாடல்கள் இது. அது ரொம்ப குறும்பா இந்த பாடலை வந்து வைரமுத்து எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் சொல்லித்தந்தா ரசிக்காதா, MSV MSVன்னு சொல்லாம மிஸ் விஸ்வநாதன் சொல்லித்தந்தால் ருசிக்காதான்னு சொல்ற மாதிரி ரொம்ப குறும்பா இந்த பாடல்ல வரிகள் அமைந்திருக்கும். MSV அவர்களின் சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சிக்கலான இசை நுட்பங்களை ஒன்னோட ஒன்னு தொடர்பற்ற இசை போல தெரியும் இசை வகைகளிலிருந்து எளிமையான மெட்டுக்களை உருவாக்கி தமிழ் சூழலுக்கு ஏத்த மாதிரி தகவலுக்கு ஆற்றலையும் இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா வியப்பாதான் இருக்கு. வாத்தியங்களுடைய இசை கலவையும் அதனுடைய துல்லியத்தையும் ஒன்னா கலந்து தேவையான உணர்வுகளுக்கு அதன் கட்டமைவுகளுக்கு அடிப்படையான இசையை பாடல்களை வழங்கினார். அந்த கால சூழ்நிலையின் பின்னணியில் வைத்து பார்க்கும்போது அவை புத்திசையின் பள்ளி எழுச்சின்னு தான் சொல்லணும். ஆச்சரியமிக்க படைப்பூக்கத்துடன் பல பாடல்களை தந்த மெல்லிசை மன்னர் இசையின் மீது காதல் மயக்கம் கொண்ட நாடோடிகளாகவும் தெரிகிறாங்க. பிற இசையமைப்பாளர்களின் இசையில் MSV நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கேட்க போற இந்த பாடல் அதில் ஒன்று. கேட்கலாமா?
மெட்டு தேடி தவிக்கிது ஒரு பாட்டு, துடிக்குது ஒரு மெட்டு, மெட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ள துடிக்குது ஒரு மெட்டு. அத கண்ணதாசன் கண்டு சொன்னார் ரசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னார் ருசிக்காதா, மெஸ் விஸ்வநாதன் கண்டு சொன்னார் ருசிக்காதா, வெளியே சொல்ல நெஞ்சில் தைரியம் இல்லை பலருக்கு, நீருக்கு நின்று கண்ணடித்தான், நீருக்கு நின்று கண்ணடித்தான், அது எப்படி தெரியும் அவளுக்கு, வந்து வந்து சொல்லும் வரைக்கும் தன் வயசு தெரியாது மலருக்கு, வந்து வந்து சொல்லும் வரைக்கும் தன் வயசு தெரியாது மலருக்கு. நீ உந்தன் நெஞ்சை தேங்காய் போல உடைத்து காட்டப்பா அவளுக்கு, ஆஹா மெல்ல மெல்ல மிச்சம் எல்லாம் சொல்லித்தாரண்டா, நான் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா, நான் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா, கனவில் மட்டும் கட்டி அணைத்த காதல் வருமா கண்ணிக்கு, கவி கண்ணதாசன் போல் கண்ணி அடித்தால் கவிதை வருமா கழுதைக்கு, கனவில் மட்டும் கட்டி அணைத்த காதல் வருமா கண்ணிக்கு, கவி கண்ணதாசன் போல் கண்ணி அடித்தால் கவிதை வருமா கழுதைக்கு, விரும்பிய காதலி கிடைக்காவிட்டா மீசை வளர்த்தது என்னத்துக்கு, சம்பிரதாயம் குறுக்கே வந்தால் சாய்த்து போடப்பா அடுப்புக்கு, ஆகா மெல்ல மெல்ல மிச்சம் எல்லாம் சொல்லித்தாரண்டா, நாம் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா, நாம் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா, மெட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ளே துடிக்குது ஒரு மெட்டு, அத கண்ணதாசன் கண்டு சொன்னா ரசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னா ருசிக்காதா, மெஸ் விஸ்வநாதன் கண்டு சொன்னா ருசிக்காதா,
ஆண்டு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பணம்ன்ற படத்தை தயாரிக்கிறார். சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்களும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் அதுதான். அந்த படத்திற்கு இசையமைப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்கின்ற மெல்லிசை மன்னர்கள், இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய தொடங்கிய முதல் படம் இதுதான். இந்த படத்திற்கு அந்த அவங்க பேரை எப்படி போடுறது அப்படின்னும் போது எம் எஸ் விஸ்வநாதன் சொன்னது, ராமமூர்த்தி ஐயா தான் என்னோட வயசுல பெரியவர், அதனால அவருடைய பேரை முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் விஸ்வநாதனுடைய என்னுடைய பேரை போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்எஸ்கே அவர்கள் சொன்னது, அவர் வந்து வயசுல பெரியவர், அதனால உன்னை தாங்கி பிடிக்கிற மாதிரி உன் பின்னாடி இருக்கிற மாதிரி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு டைட்டில் கார்டில் போடலாம் அப்படின்னு சொன்னாராமா. அதுல இருந்து அவங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்கின்ற அந்த காம்போ வந்தது. அது இருக்கட்டும். அவங்களுக்கு மெல்லிசை மன்னர்கள்ன்ற பட்டம் எப்படி வந்ததுன்றத பார்ப்போமா. 1963 ஜூன் மாதம் 16 மெட்ராஸ் திருவல்லிக்கேணி கல்ச்சரல் அகாடமி சார்பில் இந்து நாளிதழோட உதவியோட இயக்குனர் கீதர் மற்றும் சித்ராலயா கோபு முன்னிலையில நடைபெற்ற ஒரு விழாவில் தான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தலைமையை ஏற்று விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு மெல்லிசை மன்னர்கள் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இருவருக்கும் மெல்லிசைமன்னர் பட்டத்தை வழங்கினாங்க. இவர்கள் இது வந்து ரசிகர்கள் சூழ அந்த பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அன்றைய அனைத்து அன்றைய பெரிய நட்சத்திரங்களாக இருந்த சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன், தாவித்ரி, கண்ணதாசன், இயக்குனர் ஸ்ரீதர், பீம்சிங் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து மியூசிக் அகாடமியில இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த இருவரையும் புகழ்ந்து ஒரு வெண்பா ஏற்றுமாறு கேட்டாங்க. அதற்கு அவர்கள் அவர்களை ஏற்றி அந்த வெண்பாவை பாடியும் இருக்காரு. எம் எஸ் வி சில பாடல்களை பாடியிருக்காங்க. சுசீலாவும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களும் பாடி மெருகேட்டிருக்காங்க. சிவாஜி கணேசன் போன்ற எல்லோரும் அந்த மேடையில இருக்க அந்த நேரத்துல ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி நகைச்சுவை கலைஞர் சந்திரபாபு அவர்கள் கேட்டதை கேட்ட மாதிரி சிவாஜி அவர்களும் தலையாட்டி ஒரு பாடலையும் பாடியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் உதவியா இருந்தது அப்போதைய நாளிதழான இந்து நாளிதழ், மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. இப்படிதான் அவர்களுக்கு மெல்லிசை மன்னர் என்கின்ற பட்டம் கிடைச்சிருக்கு.
சாகித்ய அகாடமி விருது. இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வழங்கப்படும் மதிப்பிற்குரிய விருதாகும். பரிசு தொகையாக 1,00,000 ரூபாயும் ஒரு பட்டயமும் வழங்கப்படுகின்றன. 24 இந்திய மொழிகளில் சிறுகதை, நாவல், இலக்கிய விமர்சனம் போன்ற பல வகையான எழுத்தாக்கங்களிற்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. சாகித்ய அகாடமியால் வழங்கப்படும் யுவ புரஸ்கார் விருதினை எழுத்தாளர் லக்ஷ்மிகர், கூத்தன்று கூடிற்று மேலும் பிற கதைகள் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக பெறுகின்றார். இந்த லக்ஷ்மிகர் சமீபத்துல நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள கீழச்செம்பட்டியில் பிறந்தவர். பொறியியல் மற்றும் படத்தொகுப்பில் பட்டம் பெற்றிருக்கின்றார். தற்போது திரைப்பட உருவாக்கம் சார்ந்த பணிகளில் இயங்கி வருகின்றார். இதுவரைக்கும் இவருடைய வெளியான சிறுகதை தொகுப்புகள் டார்லிங் என பேசூட்டப்பட்ட சித்தாந்தம், செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள், கிளாசிக் டச் அண்ட் பிற கதைகள் ஆகியவை கடந்த ஜூலை மாதம் 2024 ஆண்டு வெளியான கூத்தொன்று கூடிற்று பிற கதைகள் இவரது 4வது சிறுகதை தொகுப்பாகும். இங்குள்ள த்ரீ கிங்ஸ் லைப்ரரியில் இவரது 2 கதைகள் படிப்பதற்கு கிடைக்கின்றன. செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள் மற்றும் பிற கதைகள், 2 புத்தகங்கள் கிடைக்குது, எடுத்து வாசிச்சு பார்க்கவும். இவருடைய அடுத்த விருது வாங்கின புத்தகம் மிக குறைந்த காலத்துல நமது லைப்ரரிக்கு வரப்போகுது. சென்ற வருடம் சாகித்யாக விருதை வாங்கியவர் திருமதி அம்பை அவர்கள், அவருடைய கதை சிவப்பு கழுத்துடன் கூடிய பச்சை கிளி, இந்த புத்தகமும் நமது த்ரீ கிங்ஸ் லைப்ரரியில் படிப்பதற்கு கிடைக்கின்றது. விருது பெற்ற லக்ஷ்மிகர் அவர்களுக்கு பாராட்டுகள்.
காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைகள், என் காலுக்கு சலங்கையிட்டு என் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், நீ இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையாது நிக்காது ஒரு போது. வணக்கம் வணக்கம் உங்க, வணக்கம் வணக்கம் உங்க, வணக்கம் உங்க, வணக்கம் உங்க, ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க, என்ன ஆடாமாட்டி வச்ச வணக்கங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா உமை கடலை வெல்லும் வரைக்கும், என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடுமையா உமை கடலுக்கு வெல்லும் வரைக்கும்.
ஆல் அரசு வேம்பு பலா வாழை மா அத்தி பூவரசம் போன்ற மரங்களின் இலைகளுக்கு மட்டுமே இலை என்று பெயர். அகத்தி பண்ணை பசலி வல்லாரை முருங்கை போன்றவற்றின் இலை கீரையாகின்றது. மலையிலேயே விளைகின்ற உசிலை முதலியவற்றின் இலைகளுக்கு பெயர் தழை. நெல் வரகு சாமை முதலியவற்றின் இலைகள் தாள் ஆகிறது. சப்பாத்தி கள்ளி தாழம் போன்ற இனங்களின் இலைகளுக்கு பெயர் மடல். கம்பு சோளம் கேழ்வரகு போன்றவற்றின் இலைகள் தட்டு ஆகின்றன. கரும்பு நாணல் ஆகியவற்றின் இலைகள் தோகை, சில பேர் சோகைன்னு சொல்றாங்க. தென்னை பனை கமுகு போன்றவற்றின் இலைகள் ஓலை என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு தாவரங்களுக்கு வழங்கி வரும் சொற்களுக்குள்ளே இலக்கணம் மட்டுமல்ல தாவரவியல் அறிவியலும் அடங்கியிருக்கிறது. இதுவே தமிழின் சிறப்பு.
பரமேஸ்வரம், உங்ககிட்ட எவ்வளவு சொத்து சுகம் இருந்து என்னடா புண்ணியம், உன் பேர புள்ள அநாத மாதிரி நடுத்தருவுல பிச்சை எடுக்கிறான். முருகா, பார்வதி, பார்வதி,
என்ன என்னாச்சு?
உடனே போன் பண்ணி வரதாச்சாரிய வர சொல்லு.
பரமேஸ்வரம், உயிர் எழுதுறதுக்கு ஏன்டா இப்படி பறக்கிற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், அப்புறம் மெதுவா பாத்துக்கலாம்.
இல்லப்பா, ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. என் பேர குழந்தை மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு. சமயக்காரம் புடிச்சாலும் பொழைச்சது இல்ல
மாப்பிள்ளை.
மாப்பிள்ளைக்கு பக்கத்துல நிக்கிறது சமையல்காரா?
ஆமா ஆமா.
என்ன இது, மாப்பிளைக்கும் திக்குது சமையல்காரனுக்கும் திக்குது. ஓ, தனக்கு திக்குவாயா இருக்கிறதுனால சமையல்காரனும் திக்குவாயாவே இருக்கட்டும் மாப்பிள டிசைட் பண்ணிட்டாரு போல இருக்குது. என்ன மாப்பிள சமையல, என்ன மாப்பிள
அடிச்சுக்கிறதே பிடிக்காது அப்படிப்பட்ட மாப்பிள இவ இவரு.
இந்த மாதிரி மாப்பிள கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன நல்ல மனசு, என்ன நல்ல மனசு. எனக்கு ஒரு சந்தேகம், தமிழ் கூட முடியாத குழந்தை எப்படி மாடியில இருந்து கீழே விழுந்தது?
அவர் எப்படி சொல்லுவாரு, அவர் தானே கை தவறி கீழே போட்டாரு, குத்த உள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது.
சரி சரி விடு, நீ வேற குத்தி கேட்டாத. நல்லவேளை சமையல்காரங்க இருந்தாலும் குழந்தை பொழைச்சுதோ, அதோட விடுவியா?
அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம அப்படியே சாஞ்சிட்டேன்.
உடனே முருகன் கனவுல வந்திருப்பானே, பேர பிள்ளை மேல சொத்தெல்லாம் எழுதி வைக்கன்னு சொல்லிருப்பானே.
அப்படி வந்தா பரவாயில்லையே, பேரைய முருக ரூபத்துல வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டையா?
எந்த ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டிங்க?
எந்த இடம்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு சிக்னல் பக்கம் ஞாபகம்.
எது கேக்குறனா, பகலுனா தேராமட சிக்னல் ஆண்டா, ராவுனா புகாரி ஆண்டா.
என்ன சொல்ற நீ?
சாதாரணமா பிச்சை எடுக்கிறவங்க பகல் ஒரு ஏரியா ராத்திரி ஒரு ஏரியான்னு போவாங்க இல்லையா, அத நினைச்சு சொல்றா நினைக்கிறேன்.
நீ யாருமா?
நானா? வேலைக்காரி.
நீ வேலைக்காரியா? நான் ஜானகி ஃப்ரெண்ட் இல்ல நினைச்சேன். என்ன இது, மாப்பிள்ளைய பார்த்தா சமயக்கார மாதிரி இருக்கான், சமயக்காரரை பார்த்தா மாப்பிள்ள மாதிரி இருக்கான், வேலைக்காரிய பார்த்தா பணக்காரி மாதிரி இருக்கான். அப்பா தலை சுத்துது. நீ டாக்குமெண்ட்ஸ் வந்தா கொடுத்து அனுப்பு, நான் புறப்படுறேன்.
ஐயா என்னப்பா இது, அப்படின்னு சொத்தெல்லாம் குழந்தை பேர்ல இன்னைக்கு எழுதி வைக்க மாட்டீங்களா?
இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, வாயில வார்த்தை வருதோ இல்லையோ, ஒசனு காத்து நல்லா வருதுப்பா. நான் வரேன் மாப்பிள, வரப்பா.
பொருத்தமானவனா பொருத்தம் இல்லாதவனான். தாடி சூப்பர்
மாப்பிள்ள.
சமையக்காரன் சிங்காரம் சறுக்கிட்டடா, சறுக்கிட்ட.
பரவாயில்ல சார்.
மாப்பிள்ள இது
மாப்பிள, தாடி இல்லாமலேயே சூப்பர்.
குடும்பத்துல
குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கே. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம்.
என்ன?
இந்த வீட்டை நீங்க தானே கட்டினீங்க?
இருங்க, அவர் சந்தேகப்படுறது கரெக்ட் தான். இந்த வீட்டை நான் கட்டலீங்க,
பின்ன
மேஸ்திரியும் கொத்தனாரும் கட்டினாங்க.
இந்த வீட்டுக்கு ஏன் ரசிக மொழியில பேர் வச்சிருக்கீங்க? ரூன் ஜகாம். அப்படின்னா அங்க அங்க
நூறு மேல.
எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன சரிதானே, ஏன் முஸ்லீம் பேர் வச்சிருக்கீங்க?
யாரும் பயப்பட வேண்டியதில்லை, யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீட்டுக்கு நான் ஏன் இப்படி பேர் வச்சேன் தெரியுமா? சொல்லிடுப்பா. என்னுடைய மனைவி ஜானகி பேர்ல ஷாஜகான் நூர்ஜகானுக்கு தாஜ்மஹால் கட்ட மாதிரி நூறு மகள் கட்டணும்னு நினைச்சேன். ஒரு வீடுதான் கட்ட, அதுக்கே நூறு மகள் பேர் வச்சிட்டேன்.
இருந்தாலும் தமிழ்லயே பேர் வச்சிருக்கான். அப்படியே இருக்கட்டும்.
எங்க பேர பிள்ளைய பாத்தியாடா?
என்னடா
இது, பத்து பைசா பார்த்தோன்னு அழகி நிப்பாட்டிருச்சு.
நீங்க எது எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே குழந்தையோட அப்பாவுக்கு மத்தவங்களுக்கு செலவு வைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அந்த எண்ணம் குழந்தைக்கு வந்திருக்கலாம் இல்லீங்களா?
என்ன மாப்பிள்ள, யாரும் பெத்த பிள்ளை மாதிரியே பேசுறீங்களே.
ஐயோ, இது நான் பெத்த பிள்ளை, என் பேர் சொல்லு பிள்ளை.
பேர் என்ன?
நானும் வந்ததுல இருந்து பிள்ளைய பம்பளி மாசு கம்பளி மாசுங்கிறேன், நீங்களும் படவா ராசி கலக்குறீங்க. பிள்ளைக்கு பேர் என்ன மாப்பிள்ள? குழந்தைய போய் மாமான எப்படி கூப்பிடுறது?
ஆமாமா, குழந்தை பிறந்து வளர்ந்து
பெரியவானதுக்கு அப்பால யாரானோ மாமான்னு கூப்பிட போறாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே
கூப்பிட்டுறலாம் இல்லையா? என் பேரனுக்கு நான் தான் பேர் வைப்பேன். என்னைக்கு குழந்தை மேல இருந்து கீழே விழுந்துச்சோ அன்னைக்கு குழந்தையோட மறுஜென்மம். அந்த மறுஜென்மம் எங்க அப்பா முருகன் போட்ட பிச்சை, அதனால குழந்தைக்கு பிச்சைன்னு பேரியா.
அப்படின்னா
குழந்தை ராத்திரில பிறந்தது பால்காரிக்கு எப்படி
இவங்க தான பிரசவம் பார்த்தாங்க?
பால்காரி பிரசவம் பார்த்தாலாம்
என்ன, நீங்க டாக்டர் தான் பார்த்தாங்க, அத பக்கத்துல நின்னு இவங்க பார்த்தாங்க.
அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம்.
எனக்கு ஒரு சந்தேகம்.
என்ன,
நீ குளிச்சியா?
இல்லையே.
சிவாஜி, எம்ஜிஆர், கண்ணதாசன் மூவரும் திமுகவில் இருந்த ஒரு காலம். சம்பூர ராமாயணம் அப்படின்ற படத்தில் நடிக்க சிவாஜி ஒப்பந்தமாயிருந்தார். ஒரு பகுத்தறிவாதி எப்படி புராண படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு புகைச்சல் கிளம்பியது. தொழில் வேறு, கட்சி வேறு என்றார் சிவாஜி. அந்த நேரத்தில் தன்னுடைய திருமணத்தை முடித்த கையோடு திருப்பதிக்கு தெய்வ தரிசனம் போய் வந்திருந்தார் சிவாஜி. இது போதாதா, ஒரு தரப்பினர் போர்க்கொடியை தூக்கி கட்சியிலிருந்து சிவாஜியை விலகிக் கொண்டார். இந்த சமயத்தில் கவிஞர் கண்ணதாசன் அப்பொழுது தென்றல் திரை என்கின்ற பத்திரிகை நடத்தி வந்தார். சிவாஜி நடித்த தெனாலிராமன் படத்தின் ஒரு காட்சியை உள்ள ஒரு போட்டோவை போட்டு சிவாஜி கணித்தா இதுதான் உன் எதிர்காலமா என குழிக்குள் போவதற்கும் சிவாஜியை விமர்சித்தார் கண்ணதாசன். சிவாஜியின் ஆரம்பகால படங்களுக்கு கண்ணதாசனை யாரும் கூப்பிட்டதே இல்லை. சிவாஜி என்ன நினைப்பார் என விட்டு விடுவார்கள். இதனாலேயே கவிஞரும் சிவாஜியும் இருக்கும் பக்கம் திரும்பி பார்த்ததே இல்லை. பீம்சிங்கனுடைய படமான பாகப்பிரிவினையிலாவது இந்த ஜோடியை சேர்க்கலாம் என்று யோசனையில் இருந்தபோது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கவிஞருடைய உதவியாளரும் அவருடைய அண்ணனும் மகனுமான பஞ்சு அருணாசலம் மெதுவாக பேசி கவிஞரின் சம்மதத்தை அரைகுறையாக வாங்கினார். நான் எழுதிருவேன், சிவாஜி கணேசன் ஏதாவது சொல்லி அந்த பாட்டை படத்துல தூக்கிட்டா எனக்கு அதிகமா போயிடுண்டா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்குதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சிவாஜி என்ன நினைத்தாரோ, பாதி பாட்ட கண்ணதாசனும் மீதி பாட்ட பட்டுக்கோட்டையாரும் எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, தாழையாம் பூ முடிச்சு போன்ற மூன்று பாடல்களை இவர் எழுதி கொடுத்தார். எம்எஸ் இசையோடு மூன்று பாடல்களையும் கேட்ட சிவாஜி, யாருடா இவன் இப்படிலாம் எழுதுறான், கோபம்லாம் போச்சுடா அப்படின்னு மெல்லிசை மன்னரிடம் வேந்திருக்கிறார். அடுத்த படமான பாசமலர் படத்துக்கும் கவிஞரை எழுத சொல்லியிருக்காங்க. அந்த படத்தினுடைய பாடல்களை ரீரெக்கார்டிங்ல கேட்ட சிவாஜி தன் வீட்டுக்கு உடனே வர சொல்லி கவிஞருக்கு காரை அனுப்பியிருக்கார். கவிஞரை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு, சிவாஜி கவிஞன் நீதாண்டா, சரஸ்வதி உன் நாக்குல விளையாடுறா என்று அழுதவாறே சொல்லியிருக்காரு. நீ என்னை மன்னிச்சிரு என்று கவிஞரும் கட்டிப்பிடிச்சாக இருவரும் மாறி மாறி சமாதானம் சொல்லிக்கிட்டாங்க. கிளம்பும் போது இனி நாம பிரியக்கூடாது என சாப்பிட்டு கொண்டே உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்களாம். அதற்கு பிறகு கடைசி வரை சிவாஜிக்கென தனி ராஜபாட்டையை தன் எழுத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். 1967 நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாளை ஒட்டி கவிஞர் காமு ஷெரீப் அவர்களுடைய தலைமையில் ஒரு நவரச கவியரங்கம் நடைபெற்றது. அழுகை என்ற தலைப்பில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாடிய கவிதை இது. அழுகையில் படம் பார்ப்போரை அழவைக்கும் நடிக வேந்தே, விழுமிய பொருளையெல்லாம் வெளிகளில் காட்டும் மன்னா, ஏழு கடற்பூவியில் நீயே எட்டாவதாய் வந்து எழும் கலைக்கடலாய் நின்றாய், இனியவனே வாழ்த்துகிறேன். தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியின் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை. நன்றாய் அழுதவன் ஆதலாலே அனுபவம் அதிகம், இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு. பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனதிலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன். சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள், இன்று நாசரை பெற்ற தாயும் நலம் பெற பெற்றாள், காமராசரை பெற்ற தாயும் நாட்டிற்கே பெற்றாள். என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், அதனால் செய்த பிழை வழி வரலாம், ஆனால் நண்பர்கள் வழியில்தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. தொட்டப்பின் பாம்பு என்றும் சுட்டப்பின் நெருப்பு என்றும் பட்டப்பின் உணர்வதே என் பழக்கம் என பின்பு கெட்டவன் அழுகையை தானே கெடுவதை நிறுத்த வேண்டும். பட்டப்பின் தேரல்தானே பட்டினத்தார் வாழ். நல்லது நேரிலே, அடுத்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய குரலில் வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. இந்த வார நிகழ்ச்சியை திறப்பிக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. தெளிக்கும் வீடே பனை.